السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நல்ல கூலி வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, நம்ம தொடர்ச்சியாக இறை நம்பிக்கையும் அதன் பண்புகளும் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக பல உபதேசங்களை அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாம் பார்த்து வரக்கூடியவைகளில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டாங்க, ஒரு மனிதர் இறை நம்பிக்கையாளராக ஆக வேண்டும் என்றால் என்ன செயல் இருக்க வேண்டும், அந்த செயல் இல்லை என்று சொன்னால் அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய வகுப்பில் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, லன் துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளாதவரை நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். அதில் பல செய்திகள், அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள், நாம் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதருக்கு நேசமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஏராளமான செய்திகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியில அந்த தஹாபு அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியில மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, உன்னுடைய சகோதரனை நீ விரும்பணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அவர் முஸ்லீமா இருக்கிறாரு, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாரு, அதனால அவரை விரும்ப வேண்டும், அவரை விரும்பவில்லை என்று சொன்னால் நீ மூமினாக ஆக முடியாது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் அல்லாஹுடைய தூதர் அதை தொடர்ந்து அதற்கு நெருக்கமாக சொன்ன செய்தி என்னவென்றால், நான் எனக்கு என்ன விரும்புறனோ அதையே அவருக்கும் விரும்பணும் அப்படிங்கறதும் ஈமானிய அம்சங்கள்ல ஒன்று. இதுதான் வந்து ஈமானிய சகோதரத்துவம் என்பது இதுதான். அதாவது அவரை விரும்புறதோட நிப்பாட்டுறது இல்லை, அவரை நான் விரும்புறேன், அவர் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாரு, என்னை போல அவர் ஒரு முஸ்லீமா இருக்கிறாரு, அதனால நான் அவனை விரும்புறேன் அப்படிங்கறதோடு மார்க்கம் முடிக்கல. தனக்கு எதை விரும்புறோமோ அதையே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்புறோம். அதுவும் ஈமானிய அம்சங்கள்ல மிக முக்கியமானது. நான் நல்லா இருக்கணும், அவர் எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற அடிப்படை கிடையாதுங்க. அதுதான் இறை நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. ஒரு சமூகத்திற்கு மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையை கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி சேர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அதோடு சேர்த்து இது மாதிரியான விஷயங்களை சேர்த்து கொண்டு போனாங்க. அதுதான் அந்த சமூகம் வெற்றி பெறுவதற்கும் அந்த சமூகம் இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் பேசப்படுவதற்குமான காரணமாக இருக்குது. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் எதுவரை என்றார், ஹத்தா யுஹிப்புலி அஹீஹி மா யுஹிப்புலி நஃப்ஸிஹி, தனக்கு எதை விரும்புகின்றாரோ அதையே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. சகோதரனை விரும்புங்க, அது ஈமானி அம்சம். நான் விரும்புவதை என்னுடைய சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டுமா அப்படின்னா விரும்பித்தான் ஆகணும். ஒரு நல்லறம் அப்படின்னு வரும்போது பொதுப்படையாக ஒரு தனி மனிதன், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அடிப்படை என்பது வேற. ஒரு பொது சமூகத்தில் இருக்கும் பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம், விசுவாசிகள் எல்லாம் சகோதரர்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு நல்லது கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதே என்னுடைய சகோதரனுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். எனக்கு மட்டும் நல்லது கிடைச்சா பத்தாது, அடுத்தவன் என்னுடைய சகோதரனுக்கும் நான் என்ன செய்யணும், நல்லதை தர வேண்டும் என்ற எண்ணம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக் கொள்ளும் பொழுதுதான் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய பண்புகளும் பொறாமைகளும் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கறத விளங்கிக்கணும். இதுல யார் ரொம்ப கவனமாக இருந்தாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. தனக்கு என்ன கிடைக்குமோ அதே தன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்கும், கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. அதுல ரொம்ப அல்லாஹுடைய தூதர் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கவனத்தை செலுத்தினாங்க. உதாரணத்துக்கு சொன்ன, நேத்து முந்தானத்த உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பசியோடு இருக்கக்கூடிய அந்த செய்தி சொன்னேன். பசியோடு இருப்பது என்பது எவ்வளவு மோசமான விஷயம். அந்த பசியுடைய விஷயத்துல அல்லாஹுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப பாருங்க, அந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹுடைய சம்பவத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. பசியோடு இருக்கக்கூடிய அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அடுத்த நிமிடத்துல வீட்டுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்து பார்த்தா பக்கத்துல இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் வீட்டில இருந்து கறந்து கொடுக்கப்பட்ட ஒரு பால் இருந்தது, ஒரு சம்பு நிறைய பால் இருந்துச்சு. அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியை போக்கியது அந்த அன்சாரி தோழர்கள் தான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்களுடைய பசியை போக்கியதுல மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல ஒட்டகத்திலிருந்து பால் கறந்தா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து விடுவாங்க, சில நேரங்களில் கொடுத்து விடுவாங்க. அப்படி கொடுத்து விடும் பொழுதுதான் வெறும் தண்ணீரையும் பேரிச்சம்பளத்தை மட்டுமே உணவாக உட்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு அதுதான் உணவாக இருந்திருக்கு. பெரும்பாலும் எல்லா வீட்லயும் ஒரே மாதிரிதான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஒரு வீட்டுல வந்து சாப்பாடு இருக்கு, இன்னொரு வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா கிடையாது. எல்லா வீட்லயும் தண்ணீர் தான் பிரதானமான உணவாக இருந்திருக்கு. ஒரு முறை ஒருத்தர் வராரு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வராரு. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தன்னுடைய வீட்டுக்கு தான் அனுப்புறாங்க, எல்லா வீட்டுக்கு அனுப்புறாங்க, வீட்டுல ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க. எல்லா வீட்டுல இருந்து வந்த ஒரே பதில், தண்ணீரை தவிர எதுவும் இல்லை, தண்ணீரை தவிர எதுவும் இல்லை, அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அவர் அனுப்புறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பாக்குறோம். அப்ப பெரும்பாலும் எங்கள் வீட்டுல வந்து பேரிச்சம்பளம் இருக்கும் அல்லது தண்ணீர் இருக்கும், அதை வச்சு நாங்க மாசக்கணக்கில் வாழ்ந்திருக்கோம். ஒரு மாசம், ரெண்டு மாசம், மூணாவது மாசம் கூட தொடங்கிடும் அப்படி வாழ்ந்திருக்கிறோம். பல நேரங்களில் எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் அவங்க வீட்டில இருந்து கொஞ்சோன்னு பாலை கறந்து கொடுப்பாங்க, நாங்க என்ன செய்வோம், அதை அருந்தக்கூடியவர்களாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பால் அங்கே வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்குது. என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன இருக்குன்னு தெரியாமே கூட்டிட்டு போறாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம வீட்டில் இருந்தால் கூட ஒருவரை கூட்டி செல்வதற்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் நம்முடைய மனநிலை இருக்கும். ஆனா என்ன இருக்குன்னே தெரியாது, இருந்தாலும் கூட்டிட்டு போறாங்க. போய் பார்க்கிறாங்க, வீட்டில் வந்து பால் இருக்குது. அப்ப அடுத்த நிமிடத்திலேயே அல்லாஹுடைய தூதர் என்ன யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. அங்கே அல்லாஹுடைய தூதரும் பசியோடு தான் இருக்கிறாங்க, கடுமையான பசியோடு அபூ ஹுரைரா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அந்த தருணத்தில் யோசித்த ஒரு விஷயம்தான் மிகவும் ஆச்சரியமானது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பல நேரங்களில் உணவு கிடைச்சிடும். அவர் ஒரு திண்ணை தோழராக இருந்தாலும் பல நேரங்களில் உணவு கிடைத்து விடும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. குறிப்பாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்ன செய்வார்னா, அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன செய்வாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே யோசிக்கிறாங்க, அபூ ஹுரைராவுக்கே சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா மற்ற திண்ணை தோழர்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காதே அப்படின்ற ஒரு யோசனை. தனக்கு எது தேவைப்படுதோ அது தன்னுடைய சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அப்ப அங்க என்ன யோசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைராவுக்கு ஒன்னும் கிடைக்கலனா எப்படி மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களோடு இருக்கக்கூடிய எல்லா திண்ணை தோழர்களையும் கூட்டிட்டு வாங்க. அபூ ஹுரைராவுக்கு ஒரு கவலை இருந்துச்சு, ஏன்னா ஒரு செம்பு பால் தான், எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்றாங்களே. சரி, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த காரணத்துக்காக எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே அந்த செம்பை எடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுக்கறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை குடிக்க சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லாத்திட்டையும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க குடிங்கன்னு சொல்லல, எல்லாத்திட்டையும் கொடுங்க. அப்ப எல்லாத்திலையும் கொடுக்கறாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க. குடிச்ச பிறகு திருப்பி செம்பு வருது, அந்த செம்புல அப்படி இருக்கு பால், அப்படி இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, அபூ ஹுரைராவை இப்ப யார் இருக்கா, இப்ப யார் இருக்கின்றார்கள் என்று கேட்கும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் நானும் மட்டும்தான் குடிக்காம இருக்கிறோம், எல்லாருமே குடிச்சிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைராவை குடி. குடிக்கிறாங்க, குடிச்சு முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதரே குடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அபூ ஹுரைராவை குடியுங்கள் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது முறையும் குடிக்கிறாங்க, குடிச்சு முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதரே நான் குடிச்சிட்டேங்கிறாங்க. மூன்றாவது முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபூ ஹுரைராவை நீங்க குடிங்க. அவர் என்னால இனிமே குடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குடிச்ச பிறகு அதை வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் பருகிறாங்க. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பருகிறாங்க. அவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்பதான் வந்திருக்கு, அவங்களும் கிட்டத்தட்ட அதே நிலைதான். அப்ப தனக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அது தன்னோட நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இல்ல பாருங்க. அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளன் என்று சொன்னால் அந்த இறை நம்பிக்கையாளனுக்கு தான் எதை விரும்புறனோ அதையே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பணும். அது ஈமானுடைய மிக முக்கியமான அம்சம். நான் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க என்ன செஞ்சா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு நிலையில என்ன செய்யக்கூடாது, நீ இருக்கக்கூடாது. அது ஈமானிய அம்சமே இல்லை. நீ ஒரு இறை நம்பிக்கையாளன் என்றால் அந்த இறை நம்பிக்கைக்குரிய அம்சமாக இது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நான் இறை நம்பிக்கையாளராக ஆக வேண்டும் என்றால் நான் என்னை போன்ற இறை நம்பிக்கையாளரை விரும்ப வேண்டும். அதோடு சேர்த்து எனக்கு நான் எதை ஆசைப்படுகின்றேனோ அது அவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று என்ன செய்யணும், ஆசைப்பட வேண்டும். இதுதான் ஈமானிய மிக முக்கியமான அம்சம் என்பதை என்ன செய்யறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது நேற்று தொடரோடு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 6016வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லா ஈமான் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம், பார்த்தோமா இல்லையா? லா ஈமான் பார்த்த ஒரு விஷயம் சொல்லுங்களேன், லா ஈமான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. ரெண்டு நாளைக்கு முன்னால தான் பார்த்தோம், என்ன சத்தத்தை காணா இல்ல, லா ஈமான் சொல்லி ஒரு ஹதீஸ் பார்த்தோம். நாம லா யூமினோ லன் தூமினோ, அதே போல லா ஈமான் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் பார்த்தோம். சரி யோசிச்சுங்க, அப்புறம் கேட்கிறேன், சரிங்களா? அப்ப லா ஈமான லா யுக்மினோ அப்படின்னு சொன்ன மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அடுத்து சொல்றாங்க, வல்லாஹி லா யுக்மினோ அப்படிங்கிறாங்க. வல்லாஹி லா யுக்மினோ, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருவர் இறை நம்பிக்கையாளர் இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது. அதாவது லா ஈமான அப்படிங்கறதா இருக்கட்டும், லந்து மீனோ அப்படிங்கறதா இருக்கட்டும், அதை தாண்டி லாயு மீனோன்னு சொன்னதா இருக்கட்டும், இதை தாண்டி இங்க சொல்றாங்க வல்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அல்லாவின் மீது சத்தியமாக அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை, மற்றது எல்லாம் ஒரு தடவை தான் சொன்னாங்க. லா ஈமான லிமல்லா அமானத்த லஹூனாங்க, யாரிடத்தில் அமானிதம் இல்லையோ அவர்கிட்ட என்ன இல்ல சொன்னாங்களா? லா ஈமான் வந்துச்சா? நாங்க இப்பயும் முழிக்கிறீங்க, வந்துச்சா இல்லையான்னு பார்த்தோமா இல்லையா? இன்னொன்னு என்ன வந்து, லா ஈமான லிமல்லா சலாத்த லஹு, எவருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு ஈமான் இல்ல. பார்த்தோமா இல்லையா? எப்ப பார்த்தோம் இது? முந்தான இது பார்த்தோம். சரி ரைட், இப்ப வாங்க அதுக்கடுத்து லா யுக்மீனும் பார்த்தோம். அப்ப நான் நேத்து பார்க்கும் போது லன் துக்மீனும் ஹத்தா தஹாபுன்னு பார்த்தோம் சரிங்களா. இப்ப அடுத்து சொல்றாங்க, வல்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக அப்படின்னா ரொம்ப வல்லாஹின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அதுக்கான விஷயமே வேற. ஒருத்தர் உங்கள்கிட்ட விஷயத்தை சொல்றாரு, வல்லாஹி நான் இதை செய்யல, வல்லாஹி நான் இதை செஞ்சேன், அதோட விட்டுட்டு போயிடணும். அவர் பொய் சொன்னாலும் சரி, எனக்கு பொய் சொல்றாருன்னே தெரியுது. இப்போ ஒருத்தர் செய்யறாருங்க, ஒரு தப்பு செஞ்சிருக்காருன்னு தெரியுது, நம்மள்கிட்ட வந்து சொல்றாரு வல்லாஹி நான் தப்பு செய்யல. அதுக்கப்புறம் நம்ம அந்த கேள்வி எங்க என்ன செய்யக்கூடாது, வேற கேள்வியே கேட்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவருடைய விஷயத்தை யார் பாத்துக்குவா? அல்லாஹ் பாத்துக்குவா. அப்ப அல்லாவின் மீது சத்தியம் விட்டு ஒருவன் பொய்யே சொல்கின்றான் என்று தெரிஞ்சாலும் நான் என்ன செய்யக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. இல்லையே இது பொய்யே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் கேட்பதற்கு அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்வாங்கன்னா, எல்லா நேரங்களிலையும் நயவஞ்சகர்கள் அல்லாவின் மீது சத்தியம் விட்டு பொய் சொல்லுவாங்க. அவன் பொய் சொல்றான்னு தெரியும், அவன் நயவஞ்சகன் தெரியும். ஒரு நாளாவது அல்லாஹுடைய தூதர் இல்ல இல்ல நீ பொய் சொல்றான்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. வல்லாஹி போட்டா முடிஞ்சு. அல்லாவின் மீது சத்தியமிட்டு ஒரு காரியத்தை சொன்னால் அந்த காரியத்தை பற்றி என்ன செய்யக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசவே கூடாது. இது சத்தியத்தில மிக முக்கியமானது அப்படிங்கறத விளங்க. அதனாலதான் சத்தியம் விடும் போது ரொம்ப கவனமாக சத்தியம் விடணும். மார்க்கம் கவனமாக சத்தியம் விடணும். சத்தியம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அப்ப வல்லாஹின்னு சொன்னா அதை விட்டுருங்க. அப்ப வல்லாஹிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லா யுக்மினு ஒருவர் இறை நம்பிக்கையாளராக மாட்டார், வல்லாஹி லா யுக்மினு ஒருவர் இறை நம்பிக்கையாளராக மாட்டார், வல்லாஹி லா யுக்மினு ஒருவர் இறை நம்பிக்கையாளராக மாட்டார். மூணு தடவை சொல்றாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஹதீஸ்ல மூணு தடவை எதுவுமே வரல. இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்ல மூணு தடவை சொன்ன மாதிரி எந்த ஹதீஸுமே வரல. ஆனா இந்த ஹதீஸ் புகாரியில 6016 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு தடவை சொல்றாங்க, லா யுக்மினு லா யுக்மினு லா யுக்மினு. அப்ப எந்த அளவுக்கு இந்த காரியம் ஒரு இடத்தில் இருந்தால் அவன் இறை நம்பிக்கையாளன் என்ற தகுதியை இழந்து விடுகின்றான் என்பதற்கு இது ஒரு உதாரணம், சொல்லக்கூடிய செய்தி அதுதான். எந்த அளவுக்கு இது வந்து மிக முக்கியமானதா இருக்குங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க, தீலமன் யா ரசூலுல்லாஹ். உடனே சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை யார் அது, இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்களே அவங்க யார் அதுன்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லதி லா யஃமனு ஜாருஹு பவாயிஹு அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு அண்டை வீட்டுக்காரர் எவருடைய நாச வேலைகளில் இருந்து பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவர் இறை நம்பிக்கையாளர் கிடையாது. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் உங்கள்கிட்ட பாதுகாப்பு உணர்வை பெறணும், உங்களுடைய கையாலையோ நாவாலையோ அவருக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அந்த உணர்வை அவர் பெறவில்லை என்றால் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இல்லை அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இறை நம்பிக்கையாளரே இல்லை. மூணு தடவை சொல்லி சொல்றாங்க, அண்டை வீட்டுக்காரன் என்னுடைய இன்னை பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா இவரால் நான் வந்து என்ன செய்யறேன், நிம்மதி அடைகின்றேன் அப்படிங்கிற சூழல் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா, அல் முஸ்லிமும் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி அப்படினாங்க. ஒரு முஸ்லிம் என்பவன் யார் அப்படின்னா, மன் சலிம் அல் முஸ்லிமூன, மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் மின் லிசானிஹி வ யதிஹி, அவருடைய கையாலும் நாவாலும் நிம்மதி பெறுகின்றார்களே அவர்தான் முஸ்லீம் நாங்க. அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா அந்த அண்டை வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் என்னுடைய கையால் நிம்மதி பெற வேண்டும், என்னுடைய நாவால் நிம்மதி பெற வேண்டும், இவரால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வை ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் உணரவில்லை என்று சொன்னால் நாம் முஃமினாக இருக்கவே முடியாது, நாம் இறை நம்பிக்கையாளராக இருக்கவே முடியாது. நம்மிடத்தில் தொழுகை இருக்கலாம், நம்மிடத்தில் நோன்பு இருக்கலாம், நம்மிடத்தில் இன்ன பிற நன்மைகள் இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தும் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் நான் பேச்சால் என்னுடைய நாவால் அவரை நோவினை செய்கின்றேன், அல்லது என்னுடைய செயலால் நோவினை செய்கின்றேன், என்னுடைய நடவடிக்கை என்பது அவரை மிகப்பெரிய ஒரு வேதனைக்குட்படுத்துது, அவர் உங்க வீட்டுல டெனண்டா இருந்தாலும் சரி, வாடகைக்கு இருந்தாலும் அவர் அண்டை வீட்டுக்காரர் தான். நீங்க அவருக்கு உங்களுடைய வீட்டை வாடகைக்கா நீங்க தந்திருந்தாலும் அவருக்கான கடமை உரிமை என்பது உங்களுக்கு இருக்குது. அதை நாம் என்ன செய்யணும், நான் வந்து வீட்டுடைய உரிமையாளர் அப்படிங்கிறதுக்காக அவருக்கான உரிமையை பறித்துக் கொள்வதும் அவரை நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில் ஆக்குவதும் என்பது எந்த விதத்திலும் ஒரு முஸ்லீமுக்கு ஆகமானதல்ல. அப்படி நான் செய்யறேன், என்னிடத்துல எல்லாமே இருக்குங்க, நான் தொழுகிறேங்க, வணங்குறேங்க, இன்னவர எல்லா வணக்கங்களையும் செய்யறேங்க, அப்படி செய்தும் கூட நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இது மாதிரியான காரியங்கள் என்னிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நான் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக என்ன செய்வேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆகிவிடுவேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு செய்தி பாருங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, கால ரஜுலுன், ஒரு மனிதர் வராரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ஃபுலானா, ஒரு பெண்மணியை பற்றி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு மனிதர் வராரு, வந்து ஒரு பெண்மணியை பத்தி சொல்றாரு, இன்ன ஃபுலானா, இந்த பெண்மணி இருக்கின்றாரே, அவரை பற்றி சொல்லும் போது எதுக்குறு மின் கசரத்தி சொலாத்திகா, அதிகமாக அந்த பெண்மணி தொழுகை நிறைவேற்றுவார், அதிகமாக சொல்லுவார், அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, ஒசியாமிகா, நல்ல நோன்பு வைப்பார், ஒசதகத்திகா, நிறைய தர்மம் செய்வார். அந்த பெண்மணிகிட்ட தொழுகை நிறைய இருக்கும், அதே போல நோன்பும் நிறைய வைக்கும், உபரியான பரதான நோன்பு வைப்பாங்க, அதே போல சதக்காவும் நிறைய செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சாலும் அந்த பெண்மணியினுடைய நாவால் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரை நோவினை செய்கின்றார், அவருடைய நிலை என்ன அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அந்த பெண்மணி யார், அவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிச்சுட்டு தான் கேட்கிறாங்க. ஒரு பெண்மணி இப்படி இருக்கிறாரே, அவருக்கான நிலை என்னன்னு கேட்டிருந்தா வேற, அப்படி அவங்க கேட்கவே இல்லை. ஒரு பெண்மணிங்க பக்கத்து வீட்டுக்காரா நோவினை செய்யறாங்க, அவங்க நிலை என்னன்னு கேட்டிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஹியா ஃபின்னார் அப்படின்னு சொல்லியிருந்தா விஷயம் வேற. ஆனா அந்த பெண்மணியை பற்றி அந்த மனிதர் வர்ணிக்கிறார், கரெக்டா சொல்லுவாங்க, அதிகமா சொல்லுவாங்க, உபரியான பரலான எல்லா வணக்கங்களையும் நிறைவேற்றுவாங்க, நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க, அதே போல தர்மம் செய்வாங்க, இதெல்லாம் செஞ்சா கூட தன்னுடைய அண்டை வீட்டுக்கார பெண்ணிடத்தில் பிலிசானியா, தன்னுடைய நாவின் மூலமாக அதிகமாக நோவினை செய்யக்கூடியவளாக இருக்கின்றால் அவளுடைய நிலை என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகத்திற்குரியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப இந்த வல்லாஹி போட்டு சொன்னது காரணம் புரியுதா, மூணு தடவை வல்லாஹி வல்லாஹி வல்லாஹின்னு சொன்னதுக்கான காரணம் புரியுதா, சாதாரணமான விஷயம் கிடையாது. அண்டை வீட்டுக்காரர் நம்மால் நோவினை பட்டுவிடக் கூடாது என்பதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் ஜாரி சூஇனே பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க, தீய அண்டை வீட்டுக்காரனை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அப்ப அண்டை வீட்டுக்காரர் மோசமாக இருப்பது என்பது மிக 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 ஒரு பாதிப்புக்குரிய விஷயமாக, நிம்மதியா இருக்கவே முடியாது, வெளியே வர முடியாது, உள்ளேயும் இருக்க முடியாது, இது போன்ற நிலை இருக்கும் பொழுது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யகூதியாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு இறைமறுப்பாளனாக இருந்தாலும் சரி, அவனிடத்தில் மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுஸி ஜாரஹு இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈமானோட சம்பந்தப்படுத்தி தான் சொல்றாங்க. மங்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், எவர் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்புகின்றாரோ, ஃபலா யுஸி ஜாரஹு, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரை அவர் நோவினைப்படுத்தி விட வேண்டாம், பக்கத்து வீட்டுக்காரர் நோவினைப்படுத்திடாதீங்க, அப்படி நோவினைப்படுத்தி விட்டீர்கள் என்றால் நீங்கள் நரகத்திற்குரியவர்கள், அப்ப உங்களுடைய ஈமானை ஒட்டுமொத்தமாக அடிபட்டு போகுது, அப்படி உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை, உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை, உங்களுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை, என எல்லாத்தையும் பிடிங்க அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துறான். நீங்க நோவினை செய்ததின் காரணமாக, நீங்கள் திட்டியதால், நீங்கள் அடித்ததால், நீங்கள் மாசமான வார்த்தைகளால் பேசியதால், அவருடைய மானத்தில் நீங்கள் விளையாடியதால், உங்களுடைய எல்லா நன்மைகளும் அவருக்கு தூக்கி கொடுக்கப்படும் பொழுது உங்களிடத்தில் என்ன இருக்கும், அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கேள்வி, உங்களிடத்தில் என்ன இருக்கும். ஒரு தனிமையில யாருமே இல்லாத இடத்தில் ஒருவன் தனிமையில் இருந்து நான் மற்ற எல்லாருடைய உரிமையும் பேணுவேன் என்று சொல்வது பெரிய விஷயமே இல்லை. நெருக்க நெருக்கமாக வீடுகளிலே நெருக்க நெருக்கமாக இருந்து கொண்டு அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் மிகச் சரியாக செய்யவில்லை என்றால்
அண்டை வீட்டுக்காரர் என்பவர் சாதாரணமானவரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மா ஸால யூசினி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசியத் செய்து கொண்டே இருந்தார்கள், திரும்ப திரும்ப உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், அவர் என்னுடைய வாரிசாகி விடுவாரோ, என்னுடைய சொத்தில் அவருக்கு பங்கு கொடுக்க வேண்டுமோ என்ற அளவிற்கு அண்டை வீட்டுக்காரிடத்திலே நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்தா தனந்து அன்னஹு சயுவர்ரிதுஹு, அவர் எனக்கு வாரிசாக்கப்பட்டு விடுவாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கைருல் அஸ்ஹாபி இன்தல்லாஹி கைருஹும் லி ஸாஹிபிஹி வ கைருல் ஜீரானி இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல் கைருஹும் லி ஜீராஹி லி ஜாரிஹி. அண்டை வீட்டுக்காரர்களே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா? தன்னுடைய அண்டை வீட்டுக்காரிடத்தில் எவர் மிகச்சரியாக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலும் அண்டை வீட்டுக்காரர்கள் மிகச் சிறந்தவராக இருப்பார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது நான்காவது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் சொல்லும் பொழுது, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுடைய சொந்தக்காரராக இருந்தாலும் சொந்தக்காரர் அல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றார். உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் சொந்தக்காரராக இருக்கிறார், அவர் அண்டை வீட்டுக்காரருக்கான உரிமையும் கொடுக்கணும், உன்னுடைய உறவுக்காரர் என்பதற்கான உரிமையும் கொடுக்கணும். மூன்றாவது, அவர் முஸ்லீம் என்றால் அந்த முஸ்லீமுக்கான உரிமையும் கொடுக்கணுங்கிறாங்க. ஒரு அண்டை வீட்டுக்காரர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் முஸ்லீம், என்னுடைய உறவுக்காரர், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர், மூணுக்கான கடமைகளின் உரிமைகள் நிறைவேற்றியாக வேண்டும். இதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நரகத்திற்குரியவர்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த மனிதர் தொடர்ச்சியாக கேட்கிறார், அதோடு நிப்பாட்டல, தொடர்ச்சியாக கேட்கின்றார், கால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னொரு பெண்மணி இருக்கின்றார், இன்னொரு பெண்மணி இருக்கின்றார், அவரை பற்றி சொல்லும் போது எது கூறும், அவளுடைய தொழுகை நோன்பு தர்மத்தை பற்றி சொல்லும் போது அந்தமா சொல்லுவாங்க, நோன்பு வைப்பாங்க, தர்மம் செய்வாங்க. ஆனா மேல உள்ளவங்க செஞ்சாங்களே அந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட இருக்காது, ஆனா செய்வாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட ரொம்ப நல்லபடியா நடந்து கொள்வாங்க, ரொம்ப நல்லபடியாக நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, வலா ஜீரானஹா பிலிசானிஹா, தன்னுடைய நாவால் அந்த அண்டை வீட்டுக்கார பெண்ணுக்கு எந்த தொந்தரவும் அவங்க தந்ததே இல்லை அப்படிங்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சொர்க்கத்திற்குரியவர். நல்ல விளங்கிங்க, ஹக்குல்லாஹ் ஹக்குல் இபாதுன்னு ரெண்டு இருக்குங்க. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு அடியான் மனிதனுக்கு மற்ற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறைவு இருந்தால் அல்லாஹ் வந்து பெருந்தன்மையோடு மன்னிச்சிருவான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல குறை இருக்குது, பெருந்தன்மையோடு அல்லாஹு தஆலா மன்னிப்பான். ஆனால் அதே நேரத்தில் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நாம் குறைவை ஏற்படுத்தினோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான். என்னுடைய ஹக்கா, நான் பழச்சிருக்கேன் உன்னைய, அதுக்காக உனக்கு எவ்வளவு சலுகை வேண்டுமானாலும் எவ்வளவு கருணை வேண்டுமானாலும் தரலாம். அது இல்லாம நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக உன்னுடைய குறைகளை, உன்னுடைய வணக்கத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நான் பொறுத்துக் கொள்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிருவான். ஆனால் நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருந்தாலும் உன்னோடு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு நீ தொந்தரவு தந்தால் எந்த விதத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை மிகச் தெளிவாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவள் சொர்க்கத்திற்குரியவள், இவள் நரகத்திற்குரியவள் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். நான் அருகாமையில் இருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த அருகாமையில் இருக்கக்கூடியவர் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கும் பொழுது, நான் ஒரு முஸ்லீமாக இருக்கும் போது எனக்கு அருகாமையில் உள்ளவர் இஸ்லாம் அல்லாதவராக இருந்தால் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நடவடிக்கைகள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரண காரியமாக அமைய வேண்டும். அந்த அளவிற்கு நாம் சரியானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் இறை நம்பிக்கையாளராகவே ஆக முடியாது. அழகான ஒரு நிகழ்வு வரலாற்றில் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கத்தை கற்றறிந்த ஏராளமான மக்கள், சஹாபாக்களுக்கு அப்புறம் வாழ்ந்த மக்கள், தாபியின்களுக்கு அப்புறம் வாழ்ந்த மக்கள், ஏராளமான மக்கள் இந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை இவ்வளவு சிறப்பான முறையில் கடைபிடித்திருப்பாங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கான நிறைய மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு வரலாற்று சம்பவங்களாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வரலாற்று சம்பவங்களிலே முன்னர் வாழ்ந்த மக்கள் அண்டை வீட்டுக்காரரும் நடந்து கொண்ட நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஏராளமான நிகழ்வுகள் இருக்குது. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மால சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்காகத்தான் இந்த உதாரணங்களை எல்லாம் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இந்த உதாரணங்களை சொல்வதற்கான காரணம் என்னன்னா, இரண்டு மூன்று பேருடைய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதரால் வார்க்கப்பட்ட சஹாபாக்கள், அவர்களை தாண்டி மார்க்க நடைமுறைகளை மிகச்சரியாக கடைபிடிப்பது சாத்தியமற்றது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, அவங்க அல்லாஹ்வுடைய தூதருங்க, அவங்க சகாபாக்களுங்க, அதனால அவங்களுக்கு சாத்தியமாச்சு, நமக்கெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பல எண்ணங்களும் பல சிந்தனைகளும் நமக்கு இருக்குது. அதுக்காகத்தான் சில உதாரணங்களை நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். இந்த மனிதர்களை பற்றியான உதாரணங்கள் சொல்வதற்கான காரணம் இதுதான். அப்படி ஒரு மனிதரை பற்றி வரலாற்றுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய பெயர் வந்து வலீது இப்னு காசிம். அவருடைய பெயரு வலீது இப்னு காசிம். அந்த வலீது இப்னு காசிமை பற்றி சொல்லப்படுது என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு பக்கத்து வீட்டில் இருந்த லியலா இப்னு உபேத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் சொல்றார். வேற யாரும் சொல்லல, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றார். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு இந்த வலீது இப்னு காசிம் அல் ஹம்தானியை பற்றி சொல்றாரு. அவர் இந்த மனிதரை பற்றி கேட்கிறாங்க, இவர் எப்படின்னு தெரியுமா, இந்த வலீது இப்னு காசிம் எப்படிங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, நியமர் ரஜுல் ஹுவ, ரொம்ப நல்ல மனுஷன், ஜாருனா முந்து ஹம்சீன சனா, 50 வருஷமா எங்க பக்கத்து வீட்டில் இருக்காரு. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 50 வருஷமா எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு. மா ரஐனா இல்லா ஹைரா, நல்லதை தவிர எதையுமே நாங்கள் அவரிடத்தில் பார்த்ததில்லை. ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய தூதரால் வார்க்கப்பட்ட ஒரு சஹாபி அல்ல, ஒரு நபித்தோழர் அல்ல, சாதாரணமாக நம்மை போன்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கு சஹாபாக்களையே மதிக்க மாட்டேங்கிறாங்கிறது வேற விஷயம், அது அவங்களை பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லையே. நல்லவர்களை பத்தி பேசும்போது பல நேரங்கள் தீயவர்களை பற்றி பேசாம இருக்கிறது நல்லது. அப்ப நம்ம இதை சொல்லும் போது இன்னொரு கேள்வி வந்துடக்கூடாது, மார்க்கத்துக்கு முன் உதாரணமாக சாதாரண மனிதர்களை எல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு முஸ்லீமால் வாழ முடியும் என்பதற்கான வரலாற்று செய்திகள் இது. ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவர் வரலாற்றில் இடம்பெறுகின்றார். அப்படிதான் திருமறை குர்ஆன்ல லுக்மான் என்ற ஒரு மனிதர் இடம்பெற்றார். அவர் நபி அல்ல, அவர் ஏன் இடம்பெற்றார் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த அந்த நல்ல பண்புகளும் நல்ல சிஃபத்துகளும் ஒரு முஸ்லீம் என்பதற்கான எல்லா விதமான அடையாளங்களும் இருந்தனால்தான் குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி எல்லாம் பேசக்கூடிய திருமறை குர்ஆன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் பேசுது, இவர்களை பற்றி எல்லாம் பேசக்கூடிய குர்ஆன் துல்கர்னைனை பற்றியும் பேசுது. ஏன்னா இவர்கள் எல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் வரலாற்றில் எப்படி இடம் பிடித்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம், 50 வருஷம் எங்க பக்கத்து வீட்டுக்காரர், 50 வருஷம் இருந்திருக்கிறார். இந்த 50 வருஷத்துல ஒரு நாள் கூட நாங்கள் அவரிடத்தில் நல்லதை தவிர எதையுமே பார்த்தது கிடையாது, ஒரு நாளும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் குறை கண்டதாக நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. வாழ்ந்திருக்கிறாங்கல்ல, அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டதனாலதான் இப்படி ஒரு வாழ்வியல் வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டியதுனாலதானே அவங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல வாழ்ந்திருக்கிறாங்க. நம்மளால முடியாதா, நம்மளால முடியாதா? நம்ம அல்லாஹ் ஏத்திருக்கிறோம்ல, அல்லாஹ்விடத்துல சொல்றோம்ல, ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபில்லனா, எங்களுடைய ரட்சகனே நாங்கள் உன்னை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், எங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்துல முறையிடுறோம்ல. அப்படி முறையிடுகின்றோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எதை சொல்லி காட்டினார்களோ அதை நம்முடைய வாழ்வியலில் ஏன் கடைபிடிக்க கூடாது? அப்படி கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்துவிடும் என்று சொன்னால் அந்த பாதிப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அப்ப எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அதே போல இன்னொருத்தர் ரொம்ப அழகாக இவரை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி இருக்கு, அப்துல்லாஹி இப்னு முபாரக். இவரை பற்றி படிச்சு பாருங்க, வரலாற்றில் படிக்க வேண்டிய மனிதர்கள் இவர் ஒருத்தர், அப்துல்லாஹி இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இந்த அப்துல்லாஹி இப்னு முபாரக் வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருந்தா தெரியுமா, ஒரு யகூதி குடி இருந்தார், ஒரு யூதன் குடி இருந்தார், ஒரு முஸ்லீம்லாம் இல்ல, ஒரு யூதன் குடி இருக்கிறார். அப்படி குடி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த யூதர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய வீட்டை விற்கலான்னு முடிவு பண்றார். அந்த யூதர் அந்த வீட்டை முக்கியலான் முடிவு பண்ணும் போது எவ்வளவுக்கு இந்த வீட்டை விற்கிறீங்க, இந்த வீட்டை எவ்வளவுக்கு விற்கிறீங்க அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரம் திரகத்துக்கு விற்கிறேன் அப்படிங்கிற. அப்போ அவர்கிட்ட கேக்குது லா துசாஃபி லா துசாஃபி இல்ல அல்ஃபன், ஆயிரம் ரூபாய்க்கு தான் போகும் இந்த வீடு, ஆயிரம் திரகத்துக்கு போற வீட்டை ரெண்டாயிரம் திரகத்துக்கு ஏன் விற்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த யூதர் சொல்றார் கால சதத்தும் நீங்க சொல்றது உண்மைதான், இந்த வீட்டுக்கான விலை வந்து ஆயிரம் திரகம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. வலாக்கின் அல்ஃபல்லித்தார் இன்னொரு ஆயிரம் திரகம் நான் எதுக்கு கேட்கிறேன் தெரியுமா, அல்ஃப ஜிவாரி அப்துல்லாஹி இப்னு முபாரக், அப்துல்லாஹி இப்னு முபாரக் என்ற ஒரு அண்டை வீட்டுக்காரர் எனக்கு இருக்கின்றார், அவருக்காக நான் ஆயிரம் திரகம் கேட்கிறேன். அவர் கொடுக்கறதுக்கு இல்ல, அப்படி ஒரு அண்டை வீட்டுக்காரரை உன்னால் நீ எங்கேயுமே தேடி பெற முடியாது, அப்படி ஒரு அண்டை வீட்டுக்காரர் அவர், அதுக்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு ஆயிரம் திரகம் அதிகமாக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா அவர் சொல்றார். இந்த செய்தி இபுல் முபாரக்கு கிடைக்குது, இபுல் முபாரக் வரார், அவர்கிட்ட பேசுறார் வீட்டெல்லாம் விற்காதீங்க, வீட்டை விற்பதாக இருந்தால் நானே வாங்கிக்கிறேன், ஆனா அந்த வீட்டில் நீங்களே இருங்க, அந்த வீட்டில் நீங்களே இருங்க, வேற யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை வைக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், என்னை பற்றி என்னுடைய அண்டை வீட்டுடைய நான் எப்படி நடந்து கொள்கின்றேன் என்பதை பற்றியெல்லாம் நீங்க பேசுறீங்க இல்ல, இதை எனக்கு கற்றுத்தந்தது இஸ்லாம், எனக்கு இதை கற்றுக் கொடுத்தது இஸ்லாம். அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த யூதரை நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அழைக்கிறார். ஒரு சந்தர்ப்பம் கரெக்டா வருது, அழைக்கிறாரு நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கங்கிறாரு, அந்த யூதர் தட்டி கழிக்காமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, அதுக்கான காரணமாக இருந்தது அந்த அண்டை வீட்டுக்காரரான அந்த அண்டை வீட்டுக்காரருக்கான கடமைகளையும் உரிமைகளையும் மிகச்சரியாக நிறைவேற்றியதனுடைய வெளிப்பாடு என்பதை தெரிஞ்சுக்கணும். சாதாரணமானதெல்லாம் இல்ல, நம்ம நினைக்கிறோம் இஸ்லாம் ஒரு விஷயத்தை நமக்கு கடமையாக்குது, அதில் ரொம்ப எச்சரிக்கையோடு ஒரு செய்தியை சொல்லுது அப்படின்னா அது எந்த அளவிற்கு அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பானவர்களே, நான் இறை நம்பிக்கையாளனாக இருப்பதற்கும் ஈமானை விட்டு வெளியே செல்வதற்குமான ஏராளமான காரணங்கள்ல காரியங்கள்ல மிக முக்கிய மிக மிக முக்கியமானது அண்டை வீட்டுக்காரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது. இந்த ஒரு விஷயத்தை நாம் மிகச்சரியாக கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நாளை நம்முடைய அமல்கள் கூட இதனால் பாதிக்கப்படலாம், நம்முடைய அமல்களை நாம் இழந்து விடுவோம், நம்முடைய நற்செயல்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஈமானையே இழக்கும் பொழுது அமல்களுடைய நிலை என்னவாகும் யோசிச்சு பாருங்க. ஈமானே ஒரு மனுஷன் இழந்துடுறான், ஈமான் இல்லைன்னா அமல் எங்க இருக்க போகுது? அப்ப அமலும் ஈமானும் சேர்ந்து பறிபோகக்கூடிய ஒரு காரியம்தான் ஒரு மனிதன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை நோவினை செய்வது என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில நான் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு நான் ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரண காரியமாக அமைவது அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களை கையாலும் நாவாலும் எந்த விதத்திலும் நோவினை செய்யாமல் இருப்பது என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில நான் இது இன்றைய இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள், இந்த ஐந்து நாட்கள்ல ஆறு நாட்கள்ல நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது அப்படிங்கிறதுக்கான என்னென்ன செய்திகளை சொன்னாங்களோ அந்த விஷயங்களில் எல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறை நாளைக்கு வேற இதே ஈமான் சம்பந்தமான வேற செய்திக்கு போறனால ஒரு முறை இதுவரை பார்த்த விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். ஒன்றாவது, ஒருவர் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்கின்றார், இப்படி தர்மம் செய்யாத என்று சொன்ன பிறகும் முகஸ்துதிக்காக தர்மம் செய்கின்றார் என்றால் அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. மார்க்க விஷயங்கள்ல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு நிர்ணயத்தை நமக்கு சொல்லி இருக்க, எனக்கு என்னுடைய மார்க்க விஷயத்துல மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை என்ற ஒரு சிந்தனை கொண்டிருந்தால் நாம் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. அதற்கு அடுத்தபடியாக மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல தொழுகை இல்லை என்று சொன்னால் அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. ஒருவர் அமானிதத்தை மிகச்சரியாக பேணவில்லை என்று சொன்னால் அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. அடுத்தவர்களிடத்தில் இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. அடுத்தவர்களிடத்தில் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கமாக தந்தார்களோ அந்த மார்க்கத்தை மனோ இச்சையை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம் என்ற அடிப்படையில் எவர் ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர்தான் இறை நம்பிக்கையாளர். அதற்கு மாற்றமாக நினைத்தார் என்றால் அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மற்ற எல்லாத்துக்கும் மேலாக உயிருக்கும் மேலாக நேசித்தால்தான் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியும் என்பதையெல்லாம் இதுவரை கடந்த 6 நாட்களிலே இன்று உட்பட கடந்த 6 நாட்கள் நம்ம பார்த்த விஷயங்கள். நாம் இறை நம்பிக்கையாளராக ஆகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கின்றது. அதில் சடைசியாக ஒரு செய்தி, ஆனா இந்த செய்தி எடுத்தாலும் ஒரு மணி நேரம் போகும். இருந்தாலும் இதற்கு விளக்கம் சொல்லி நம்ம போனோம்னா வேறு சில செய்திகளை பார்க்க முடியாது என்பதற்காக அந்த ஹதீஸை மட்டுமே சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நாளை ஒரு மனிதன் சரியான இறை நம்பிக்கையாளன் தானா, அவனுடைய ஈமான் உண்மையான ஈமானாக பரிபூர்ணமான ஈமானாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் என்ன என்பதை நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, லா யுமினு அபுதுன், ஒரு அடியான் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார், ஹத்தா யுமின பில் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அல்லாஹ்வை ஏத்துக்கிறது ஈஸி, தூதர்களை ஏத்துக்கிறது ஈசி, வேதங்களை ஏத்துக்கிறது ஈசி, வானவர்களை ஏத்துக்கிறது ஈசி, மறுமை ஏத்துக்கிறது ஈசி. விதின்னு ஒன்னு இருக்குது, தக்தீர்னு ஒன்னு இருக்குது, அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையிலும் நிர்ணயத்தின் அடிப்படையில தான் எல்லாமே நடக்குது. நம்புறது இருக்கா இல்லையா? பல நேரங்களில் இறை நம்பிக்கை கொண்ட பலருக்கும் அதில் சஞ்சலம் வந்துடலாம். ஆனால் சஞ்சலமே வரக்கூடாத நிலையில் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் கதிர் தான், விதியை ஈமான் கொள்ள வேண்டும். விதியை நீங்கள் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. ஒரு விஷயம் நடந்துருச்சா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒரு விஷயம் நடந்து முடிந்து விட்டது, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்தது நடந்து விட்டால் அதை பற்றி அதிகமாக பேசக்கூடாது. மாஷா அல்லாஹு வ கதர, அல்லாஹ் என்ன நாடினானோ என்ன நிர்ணயிச்சானோ அது நடந்துருச்சு அப்படின்னு போயிட்டு இருக்கணும். இனிமே நடக்க போற விஷயம் எனக்கு தெரியாது, இனிமே நடக்க போற விஷயம் எப்படி இருக்கும் என்று தெரியாத போது அதை பற்றியான தேவையில்லாத கேள்விகள் எழுப்புவதும் நம்முடைய விதியை நம்பி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக ஆகிவிடும். அதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஹத்தா யாலமு, ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும், அன்னமா அசாபஹு லம் யகுல்லி யுக்தி அஹு, அவனுக்கு எது கிடைக்க வேண்டும் என்று இருக்குதோ அது அவனை விட்டு போகவே போகாது. என்னை விட்டு போயிருச்சே, நான் எவ்வளவு முயற்சி பண்ணனே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் இருக்கா இல்லையா? அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அன்னமா அசாபஹு லம் யகுல்லி யுக்தி அஹு, ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக அவனை விட்டு தவறவே செய்யாது சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வஇன்னமா அஹ்தஹு, அவரை விட்டு தவறி போவதெல்லாம் லம் யகுல்லி யுசீபஹு, அது அவருக்கானதல்ல. அவரை விட்டு தவறி போறது என்பது அவருக்கானதல்ல, எனக்கானது என்றால் கண்டிப்பாக என்னை வந்து அடையும், என்னை வந்து அடையவில்லை என்றால் அது எனக்கானது அல்ல என்பதைத்தான் நம்ப வேண்டும். இதுதான் விதியினுடைய மிக சுருக்கமான ஒரு சாராம்சம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக விதியை சரியான முறையில் நம்ப வேண்டும். அது எப்படி நடந்தாலும் சரி, என்ன நிகழ்வுகளின் மூலமாக நடந்தாலும் சரி, மரணம் இன்றைக்கு விதியின் அடிப்படையில் தான் நடக்கின்றது. ஒரு மனிதன் மரணிக்கின்றான், அவன் தற்கொலையாக மரணித்தாலும் அல்லாஹ்வுடைய நிர்ணயம், கொலை செய்யப்பட்டு மரணித்தாலும் அல்லாஹ்வுடைய நிர்ணயம், யதார்த்த மரணமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நிர்ணயம். மரணத்திற்கு ஒரு காரணமே தவிர அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹு தஆலா எதை கொடுக்கிறானோ எதை எடுக்கிறானோ இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டமும் நிர்ணயம் தான், அதை தாண்டி எதுவுமே இல்லை. நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றாலும் அல்லாஹ் நாடினால்தான் என்னால் நாட முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை நாடுகின்றீர்கள் என்றால் அல்லாஹ் நாடாமல் உங்களால் நாட முடியாது என்பதை அல்லாஹு தஆலா மிகச் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஆக விதி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமரும் நமக்கு சொல்லித்தந்த விஷயம் என்ன, நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன், வானவர்களை நம்புகின்றேன், வேதங்களை நம்புகின்றேன், தூதர்களை நம்புகின்றேன், மறுமையை நம்புகின்றேன், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்கின்றது என்று நம்புகின்றேன். இதுதான் அர்க்கானுல் ஈமான், ஈமானினுடைய அடிப்படைகள், 6 அடிப்படைகள் இது. இந்த ஆறு அடிப்படைகளில் எதிலும் சந்தேகம் கொள்ளக்கூடாது. குறிப்பாக மற்ற எல்லாத்திலும் சந்தேகம் கொள்ளாத ஒரு மனிதனுக்கு விதியினுடைய விஷயத்தில் சந்தேகம் வரலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் போது சொர்க்கத்துடைய காரியத்தை செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரே ஒரு முளம் இருக்கும் பொழுது அவனுடைய விதி மிந்தி நரகத்திற்குரிய காரியத்தை செய்து நரகத்திற்கு சென்று விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்பொழுது எதற்கு நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை விதியினுடைய விஷயத்தில் நீங்கள் எழுப்புவது கூடாது. அப்ப நாங்கள் எப்படி திருப்திப்படுத்திக் கொள்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் என்றால் சொர்க்கத்துக்குரிய காரியங்களை அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக உங்களுக்கு லேசுபடுத்தி தருவார், அதை நோக்கி நீங்கள் பயணிங்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். உங்களுக்கு விதியில் மாற்றம் வேண்டுமா? எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது, பிரார்த்தனையினால் மாற்றம் ஏற்படும். அந்த பிரார்த்தனையினால் விதி மாற்றம் ஏற்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பிரார்த்தனை செய்து நமக்கான காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர, எனக்கு பின்னால் இதுவரை நடந்தது என்பது வேற, இன்றிலிருந்து இந்த பொழுதிலிருந்து இனிமேல் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதை நான் தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை மட்டும் சரியாக செய்தால் விதி சம்பந்தமான தேவையற்ற கேள்விகளும் தேவையற்ற சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதில் நம்முடைய இறை நம்பிக்கை என்பது மிகச் சரியானதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள் இதை செய்யாதீர்கள் என்று எவைகளெல்லாம் நமக்கு சொல்லித் தரப்பட்டதோ அவைகளை மிகச்சரியாக கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நல்ல சிந்தனை உடையவர்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் இன்னையும் அருள் புரிவானாக. வா ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இன்றைக்கு வந்து தாங்கள் பள்ளிக்காக வசூல் செய்யப்படுகின்றது. தாங்கள் பள்ளிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஏழ்மை நிலையில் ஒரு மஹல்லா அங்கே குரான் சுன்னா அடிப்படையில் ஒரு மர்க்கஸ் உருவாக்கி இன்றைக்கு அந்த இடத்துல வந்து தொழுகைக்கு இடம் இல்லாமல் பக்கத்தில் ஒரு இடத்த வந்து ஒரு வாடகைக்கு எடுத்து அதிலும் ஷெட்டு போட்டு அதிலையும் தொழுகிறாங்க. அதிலையும் இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் அதிகமாக வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த பள்ளியினுடைய பொருளாதாரம் என்பது ஒவ்வொரு வருடமும் இடையிடையில் நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய அந்த சதக்காக்களை வைத்து தான் என்ன செய்யறாங்க, அந்த பள்ளியை நல்லபடியாக கொண்டு போறாங்க. அந்த பள்ளியினுடைய பணிகள் ரமலானுடைய பணிக்காக சகோதரர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. உங்களால் ஆன உதவிகளை அதிகம் அதிகமாக செய்யுங்க. அல்லாஹு தஆலா அருள்வான். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். அவர் சின்ன அறிவிப்பு, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர் பயான் நடைபெறும். அந்த தொடர் பயான் நடப்பதற்கு முன்னால்